சந்தோஷி மட்டுங்கிற இந்த இடத்துல தான் திருப்பி இருக்கு. என்ன சேவித்துக் கொண்டிருக்கிற பழக்கம், அந்த வழக்கத்துக்கிட்ட இருந்து இப்போ இந்த இடத்த நாம் அடைந்துள்ளோம். இந்து பெருமான அமர்ந்த திருக்கோலத்தில் நரசிம்ம பெருமான ஆசை சாதிக்கிறார். இதுக்கு முன்னாடி 2009 இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அப்ப இது எதுவுமே இல்லை, மொத்தம் சின்ன கோவில் தான் இருந்தது, ஒரே பெருமான் மட்டும்தான் இருந்தார். இன்னைக்கு பத்ரிகாசிரமத்தில் இருக்கிறபடிக்கு எல்லா மூர்த்திகளுமே சிவசாதிகிறார். நடுவுல பெருமாள் இருக்கார், குபேரர், உத்தவர், நாரகர், நரநாராயண பெருமாளை தவிர மற்ற எல்லாருமே இந்த இடத்தில் உள்ளார்கள். பக்கத்துல ராமரும் எழுந்துள்ளிருக்கார். மொத்தம் புதுசா பண்ணப்பட்டிருக்கு. ஆனாலும் அதே நரசிங்க பெருமாள் இருக்கார். இந்த நரசிம்ம பெருமான் அன்னைக்கும் இருந்தார், இன்னைக்கும் இருக்கிறாரே தவிர பரமபுருஷனாக சயனித்துக் கொண்டிருந்த பெருமாள் இந்த நரசிங்க பெருமாள் அல்ல. வாழ்வார் பாடும்போது 10 கோஷங்கள்லையும் ஒரு பாட்டுல கூட கங்கை கரையில் இருக்காங்கிறதை குறிப்பிடவே இல்லை. ஆனா கங்கை இங்க முக்கியமா இருக்கு. இதே பத்ரிகாசிரமத்துல பாடினாலோ இல்ல தேவ பிரயாகைக்கு பாடும்போதோ கங்கை கரை கங்கை கரைன்னு சொல்லி கொண்டு வருகிறார். அதனால் எப்ப அதை பத்தி இங்க பாடுறோம்,
உபதேசம்
பெற்றார். இப்பவும் பங்கு உத்தரத்துக்கு முதல் நாள் வேடுவரி உற்சவம், வேடுவரி உற்சவம் நடக்கிறது. திருவாரூர் திருநகரி போனோம்னால் திருக்கொடையலூர், மங்கமடம்,
நான் வரத்துக்குள்ள
ஆரம்பிச்சேன். பொருளாக இருக்கும் அந்த நாமத்துக்கு விஷயமாக இருக்கக்கூடிய பெருமாளை
பாடினது
விஷயம் யாரோ, மந்திரத்தின் பொருள் யாரோ, அவரை பாடினது திருப்பிரிக்கு 10 கோஷங்கள். அதுக்கு அடுத்தது 20 கோஷங்கள் பதை காசமத்துக்கு சமர்ப்பிச்சிருக்கார். அது அந்த பெருமாள் தானே மந்திரத்தை உபதேசம் பண்ண ஆச்சாரியம். நாராயண பெருமாள் நரனுக்கு
அமைந்துள்ளது.
தேவதை பொருளாரோ விஷயம் ஸ்ரீமன் நாராயணன் அவரிடத்தில் ததா மந்திர பிரதே குரு, அந்த மந்திரத்தை நமக்கு கொடுத்து உபகரித்திருக்கிற குரு ஆச்சாரியன். இந்த மூணு பேரிடத்திலே நமக்கு பக்தி இருந்ததுனால்தான் எதுவுமே சிந்தித்தோம். நாம முக்தி அடையணும்னு ஆசைப்படுறோம், பாவங்கள் தொலையணும், சம்சாரம் திரும்ப வரக்கூடாது விருப்பப்படுறோம்னால் இந்த மூணு இடங்கள் பத்திரிடுறோம். மந்திரத்திலும் மந்திரத்துக்குள்ளீடானும் மந்திர பிரதனான ஆச்சாரியன் பக்கலிலும் பிரேமம் கனக்க உண்டானால் பிரேமம் இருக்கணும், கனமான பிரேமம் இருக்கணும், கேள்வி கேட்காத பிரேமம். நிச்சயமா இவர்கள் தான் நமக்கு உஜ்ஜீவனத்தை கொடுப்பார்கள் என்கிற ஒரு உறுதி திருட அத்தியவசாயத்தோட பச்சைப்படும். அந்த வரிசையை தான் பண்ணியிருந்தார். முதல் 10 கோஷங்கள் மந்திரம், 2 10 கோஷம் மந்திரத்துக்கு உள்ளீடான வஸ்து, 3 4 20 கோஷங்கள் பத்ரிகாசிரமத்துக்கு மந்திர பிரதனான ஆச்சாரியர். இது ஒரு வரிசை, இது கிரமமா பாடியிருக்கார். நல்லா நமக்கு புரியுது. ஆனா இதுக்குள்ள ஒரு அக்கிரமம் இடத்தின்படி, பூகோளத்தின்படி பாரதேசத்தில் எந்தெந்த ஊர் எப்படிக்கோ அதன்படிக்கேதான் பரிசை பாராமல் பாடிக்கொண்டு போவார். ஏன்னா அவர் போய் போய் பாடினவர், நம்ம ஆழ்வார் இருந்த இடத்திலே பாடினவர். ஆனால் அவர் பாஷர்கள வரிசையே பாட முடியாது. எந்த ஊரை பாடிட்டு வேணா அடுத்தது வேற எந்த ஊரையும் பாடுவார். ஆனா திருவங்கியாழ்வார் அப்படி இல்லை. சென்று சென்றே மங்களாசாசனம் பண்ணிவிட்டபடியால் காரார் திருமேனி காணுபளவும் போய் சீரார் திருவேங்கடமே கோஷம். அப்ப காரார் திருமேனி காணுபளவும் போய், அவரே போயிருக்கார். ஒவ்வொரு ஊரா போயிருக்கிறதுனாலே முன்னும் பின்னும் தப்பான பாதையில போக முடியாது. வேணும்னா நம்ம வண்டியில ஏறிட்டு வரச்சே வேணா அதை பண்ணலாம். அவ்வளவுதான், அவர் அந்த மாதிரி பண்ணிருப்பா. எது நேர் பாதையோ அப்படித்தான் போயிருப்பார். அப்ப எந்த ஊரை முதல்ல பாடிருக்கணும்? பதிரிகாசிரமத்தை தான் முதல்ல பாடிருக்கணும். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற திருப்பிரிதியை பாடிருக்கணும். அப்புறம் கீழே கீழே என்ன இந்த திவதேசமோ பாடிட்டு போயிருக்கணும். அதுக்கப்புறம் சால கிராமத்தை பாடியிருக்கார். ஏன்னா அது கிழக்கு பக்கம் போகணும்னு வச்சுக்கோ. மேற்கு பக்கம் இதே மலையில, மேற்கு பக்கத்துல இப்ப நாம இருக்கோம். இதே மலையினுடைய கிழக்கு பக்கத்துல முக்திநாத் சால கிராம பெருமாள். அப்ப மறுபடியும் அந்த இடத்துக்கு போயிட்டு கீழே போயிருக்கார், நைவிசாரண்யத்தை பாடினார் நம்ம வச்சுக்கலாம். ஆனா அப்படி இல்ல, பாட்டு ரெண்டாம் பதிகத்துல திருப்பிரிதிய பாடிட்டு மீண்டும் மேல் நோக்கி ஏறி மூணு நாலாம் பதிகத்துல பத்ரிகாசிரமத்தை பாடிட்டு அப்புறம் கீழே வருவாரா? அப்ப கிரமம் மாறி இருக்கோம் இல்லையோ? எப்ப கிரமம் மாறி இருக்கிறதோ அப்படின்னா இப்படி வச்சுக்கணும். 16,000 அடி உயரத்தில் இருக்கிற திருப்பிரிதியத்தான் முதல்ல பாடினார். அதுதான் மானசரோவருடைய கரையில இருக்கு. அதுக்கப்புறம் 10,500 அடி உயரத்தில் இருக்கு பத்ரிகாசிரமத்தை பாடிட்டார். அதற்கப்புறம் கீழ் நோக்கி போயிருக்கார் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளலாம். நிறைய ஏறி இருக்காங்கிறது ஒண்ணும், சுத்தி துஷ்ட மிருகங்களை பத்தி 10 பாட்டி நிறைய சொல்றார். வேங்க புலி எல்லாம் இருக்கு, ஓஹோன்னு யானைகள்லாம், மேகம் எவ்வளவு பெருசா வருமோ அந்த பெருசா யானை வருது, யானையை முழுங்குற அளவுக்கு மலப்பாம்பு படுத்துட்டு இருக்கு, என்ன விதமேதா சொன்ன அதெல்லாம் இந்த மாதிரி பிரதேசத்துல இருக்காது. சுனை இருக்கு, நிறைய பூக்கள்லாம், 8 விதமான பூக்கள் பூத்திருக்கு என்றெல்லாம் சொல்லணும்னால் அது ஏதோ சமதளத்தில் ஏரிக்கரையில் இருக்கக்கூடிய இன்னொரு இடமாக இருக்க வேண்டும். ஆனால் சமதளம்னு சொல்றேன் தவிர ஹிமாச்சலத்திலேங்கிறதுல ஒண்ணு சந்தேகம் இல்ல. சமதளம்னா ஒருவேளை நம்ம ஸ்ரீரங்கத்துக்கும் திருவள்ளருக்கு நடுவில் இருந்துருத்தோம்னா? அங்கெல்லாம் இல்ல. அப்படின்னு சொன்னாலும் மறுபடியும் கிரமம் ஒத்து வராதே. அவர் எப்ப கிரமத்தோட பாடி போயிருக்காரோ அப்ப இங்கதான் இருக்கணும்ங்கிறது தெரியறது. எவ்வளவு உயரத்துல இருந்திருக்கணும்ங்கிறதுக்கு பாட்டில் ஒவ்வொரு பாட்டிலும் நல் இமயத்துள் இமயத்துள்னு சொல்லுகிறார். நம்ம தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். என்னால் ஹிமாச்சலம் இவ்வளவு தூரம் மட்டும் இல்லையே, மொத்தம் அந்த பெரிய எவரஸ்ட் சிகரம் இருக்கே அது அடிக்கணக்கு ஏதோ சொல்லல, 28,000 அடி 30,000 அடி வசனம் இருக்கா? நாம இப்ப 10,000 அடிதான் வந்திருக்கோம். அப்ப கிட்டத்தட்ட இமாச்சலத்தினுடைய முதல் மூணு பகுதியில முதல் பகுதியோட இருக்கும். ஆனா 16,000 அடின்னு போனால் அப்ப பாதி பகுதி தாண்டிடுமா? அதுதானே இமயத்துள்னு சொல்றதுக்கு நல்லா இருக்கும். பாட்டுல எப்ப இமாச்சலத்துக்குள்ளேன்னு சொல்லியிருக்காரோ நம்ம அப்படி இன்னும் உள்ள போயிடல, ஓரளவுக்கு வெளியோட்டமா தான் போயிட்டு இருக்கோம். அதுவும் இது இல்லவே இல்லையே, 10,000 அடி சொன்னா கூட பத்ரிகாசிரமம். இது பார்த்தீங்கன்னா 6,500 அடி உயரத்துலதான் இருக்கும் போ, அப்ப இன்னும் கீழே இருக்கோம்னு அர்த்தம். ஆகவே இப்படி பல காரணங்களையும் ஆராய்ந்து பார்த்தோமானால் திருப்பிரிதி மானசரோவர் கரையில் இருக்க வேண்டும். அது ஒரு புறம் இருக்கட்டும். இப்ப வந்திருக்கிற இடத்துல பெருமானை தனியா சேவிச்சுப்போம். இந்த இடத்துல பசு பாசரங்களுடைய அர்த்தம் என்னங்கிறத பார்த்துடலாம். பெருமான் மூலவர் பரமபுருஷன், புஜங்க சயனம், ஆதிசேஷ பர்யங்கத்துல சயனித்துக் கொண்டிருக்கிறார். கிழக்கே திருமுக மண்டலம், இப்ப இது அங்க கிழக்க திருமண்டலம் போட்டிருக்கு. இந்த பெருமாள் கிழக்கதான் இருக்காருன்னு நினைக்கிறேன். என்னவோ அது திசை என்னங்கிறத பாத்துங்கோ. இதே போலத்தான் தேவ பிரயாகலையும் கிழக்கே திருமுக மண்டலம் தான் அப்படி புஸ்தத்துல போட்டிருந்தேன். ஏன்னா பழைய நாள்ல இருந்து இருக்கிறது புஸ்தத்துல அப்படிதான் இருக்கு போட்டுட்டோம். ஆனா இப்ப பெருமாள் அங்க கிழக்க இருந்திருக்காராங்கிறது பார்த்துதான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தா மேற்கு இருக்கிற மாதிரியும் தோற்றுக்கிறார், இல்ல கிழக்கத்தான் இருக்காரா, இல்ல ஏதானு திரும்பிட்டாரா, முன்னாடி வேற மாதிரி இருந்தது இப்ப இருக்காரா, அது எதுவும் அடிய விசாரத்துக்கே வரவில்லை. திவ்வதேசத்துக்கு வந்திருக்கோம், பாசுரத்தினுடைய அர்த்தத்தை பார்க்கலாம். என்னால் இப்ப நம்ம தமிழகத்துக்குள்ளேயே ரெண்டு திவதேசங்கள் காஞ்சிபுரத்துக்குள் கோவில்களுக்குள் இருக்கின்றன. அப்படின்னா சிவன் கோவிலுக்குள்ள ரெண்டு திவதேசத்துல பெருமாளே இருக்கார். இப்ப நமது உள்ள போகணும் சேவிக்கணும்னா வேணும்னா இந்த பெருமாளை சேவிச்சுட்டு வரலாம். அப்ப அன்னிலிருந்து எப்படியோ இத போல சில மாறுதல்கள்லாம் ஏற்பட்டு உள்ளன. அது ஆறுப்போ மாத்தக்கூடிய சக்தி நம்ம கிட்ட இருக்கா தெரியாது. இல்ல ஒண்ணு செய்யலாம், வேணும்னா இன்னொரு தரம் மானசரோவர் கரைக்கு போய் அங்க திருப்பிரிதி பெருமாள் இருக்காருன்னு சொல்லி இதே பாசரத்து சேவாதாரம் பண்ணிட்டு நான் சேவிச்சுட்டு வரலாம். வரலாம்னா அங்க பெருமாள் இல்லை. இப்போ அங்க சென்றா இத்தனை இடம் தான் இருக்குமே தவிர அங்க போனா இப்ப இதே ஒரு பெருமாள் சேனிச்சுட்டு இருந்தாரும் வச்சுங்க, நிச்சயமா எல்லாரும் போக ஆரம்பிச்சிருப்பான். அங்க அந்த பெருமாள் உத்தரங்க இல்லைங்கிறதுனால போகாமல் இருக்கிறோம், இங்கதான் இருக்காருங்கிறதுனால இன்னும் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கோம். அப்படி இருந்துட்டால் போறது சிரமம்தான். இப்ப இங்க வந்துட்டு போறதை விட அது இன்னுமே சிரமம் பார்ப்போம். பெருமாள் இங்கே பரமபுருஷன் மூலமூர்த்தி, புஜங்க சயனம், கிழக்கே திரும மண்டலம், இன்னைக்கு பெருமாள் டிசம்ப பெருமாள் அமர்ந்த திருக்கோலத்தில் உள்ளார். வாசுதேவ பெருமாளும் பக்கத்துல எழுந்திருக்கார், தாயார் பரிமளவல்லி நாச்சியார் தீர்த்தம் இந்திர தீர்த்தம் கோவர்தன தீர்த்தம் மானசரோவரம் விமானம் கோவர்தன விமானம். இந்த க்ஷேத்திரத்தை பெருமானுக்கு ஒரு சிறப்பு இங்கே செவிவழி செய்தியாக சொல்லப்படுகிறது. இப்படி எழுந்துள்ளிருக்கார், கை எப்படி வச்சிருக்கார், கையில சக்கரம் இப்படி பிடிச்சிருக்கா மாதிரி இல்ல, பிரயோக சக்கரத்தை போல இல்ல, இப்படி பிடிச்சிருந்தால் கையிலேயே இப்படி சக்கரம் தட்டையா இப்படி இருந்தா எப்படி இருக்குமோ அத போல சக்கரம் இருக்கு. விஷ்வசேனரை சேவிச்சிருக்கு, அவரும் தன்னுடைய திருக்கை இப்படித்தான் வச்சு கொண்டிருப்பார். அவர் தரம்பு பிடித்த கையா இருப்பார், இவர் சக்கரம் பிடித்த கையோட சிவசாய் சேர்ந்திருக்கார். ஒரு 10 போஷரங்கள் திருவங்கியாழ்வார் சமைச்சிருக்கார், அதுல ஒரு போஷரத்தில் ஹிரண்யகசிபு முடித்த நரசிம்ம பெருமான்ங்கிற பிரஸ்தாபம் வருகிறது. இருக்குங்கிறதுக்காக இந்த திவ்யதேசமா இருக்கலாம் அப்படின்னு கேட்பவர்கள் வேணும்னால் வாதிடுவதற்காக சொல்லலாம். பத்ரிகாசிரமம் போகும் பாதையில் ஜோஷி மட்டுன்னு கூப்பிடப்படுற இந்த இடத்தில் தான் உள்ள பூகோள வரிசைப்படி பார்த்தால் திருமங்கியாழ்வாருடைய வரிசையை பொருந்தவில்லை. பீலிமாமையில் நடம் செய்யும் தடம் சுனை பிரிதி சென் நடனெஞ்சே என்னும் முதல் பாட்டிலேயே சுனை இருக்குன்னு சொல்றதை பார்த்தால் அதுவும் பொருந்தவில்லை. துஷ்ட மிருகங்களை பார்த்தாலும் இங்கு துஷ்ட மிருகங்கள் காணப்படவில்லை. அது வேணா சொல்லலாம், ஏன்னா துஷ்ட மிருகங்கள்லாம் இருந்தன, இத்தனை பேர் கூட்டமா நாம இத்தனை பேர் வந்தா அது எங்க போகும். அதனால் ஒருவேளை அது இந்த இடத்துல இருந்து இவா வரப்போறாளே நம்ம ஜாகிரதையா காப்பாத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிளம்பி படுத்தணும். அப்போ 4வது தேவப்பிரயாகையில கங்கையை பத்தி குறிப்பிடுகிற ஆழ்வார், ஆனா இந்த இடத்துல குறிப்பிடவில்லை. 5வது பணங்கள் 1000 உடைய நல்ல அரவணை பள்ளிகோள் பரமா என்று பரமபுருஷங்கிற பேரோடே 1000 உடைய நல்ல அரவணை பள்ளி குறுகிறாயின்னு ஆதிசேஷ படுக்கையோட சேர்த்து திருவங்கியாழ்வார் பாடியிருக்கார். ஆனா இங்க சேன திருக்கோலத்தில் பெருமாள் இல்லை. இதெல்லாம் ஒரு பக்கத்துல ஞாபகம் வச்சுங்களோ, நிருசிம்ம பெருமான் வீராசனத்தில் எழுந்துள்ளிருக்கார், வலது கையில் சக்கரத்தை சுழற்றுமா போதே இருக்கிறார். இந்த பெருமாளையும் தவிர சேஷாசனத்திலே உக்கிர நரசிம்மர் ஆஞ்சநேயர் பிரம்மா கண்ணன் நாரதர் உத்தவர் அதெல்லாம் அடியும் போடல, என்ன இன்னும் புதுசா அவர்கள் எழுதுக்காக்கோ. உத்தவர் இருக்கார், நாரதர் இருக்கிறார், கருடன் எழுந்துள்ளிருக்கிறார், எல்லாரையும் ஏரியோட பண்ணிருக்கான். திருக்கோள் பக்கத்திலே ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவி ஊர்வசி ஆகியோரோட விஷ்ணுமூர்த்திங்கிற ஒரு பெருமாள் இருக்கார், வாசுதேவன் உள்ளார், பலராமன் இருக்கிறார். என்ன இங்க சொல்றாள்னால், அந்த பெருமானுடைய கை மெலிசாயண்டே போறது, அது ஒரு நாள் இச்சு விழுந்துடும், அது என்னைக்கு இச்சு விழுந்துடுதோ அதற்கப்புறம் பத்ரிகாசிரமத்தை கூட ஆறு சேவிக்க போக மாட்டார்கள், அதெல்லாம் ஒன்றாகி பத்ரிகாசிரம பெருமாளே கீழே இறங்கி வந்துடுவார். ஏனெனில் இந்த இடத்துல வந்து பத்ரிகாசிரம பெருமாள் இருக்கிறார் இருக்கிறார்னால் அதுவும் கொஞ்சம் முரணான செய்திகள்னு வச்சுக்கோ. பாண்டுகேஸ்வரத்துல யோகதான பத்ரிக்கு தான் வந்து எழுறார், இது ஒரு செய்தி. இல்ல ஜோஷி மட்டுக்கு தான் பெருமாள் எழுந்துள்ளி கொண்டிருக்கிறார், ஒரு செய்தி. தீபாவளி அன்னைக்கு கதவு சாத்தியோட நடை அடைச்சிருவான், அதுக்கப்புறம் அக்ஷய திருத்தி அன்னைக்கு தான் திறப்பார்கள். அதுக்கு கிட்ட அதாவது சௌரியம் பார்த்துப்பா திறக்கிறான். தீபாவளியோட முடியாச்சுன்னால் அங்கேயே பெருமாளை உற்றிட முடியாமல் சின்ன பல்லக்கில் 3 பக்கல் பல்லக்கில் எழுந்துட பயன்று பாண்டுகேஸ்வர் அந்த பத்திரியில கொண்டு ஏழ பண்ணிடுறான்னு சொல்லப்படுகிறது. இல்ல அதுக்கு முற்காலத்தில் இவ்வளவு தூரம் வந்துட்டு இருந்தாலோ என்னமோ, ஜோஷி மட்டில்தான் பெருமாள் அந்த குளிர்காலத்தில் ஏழுறார் என்னும் சொல்லப்படுகிறார்கள், இருக்கலாம். அதனால இங்கதான் வந்து ஏழுடுவார். அதுக்கு நடுவில் பவிஷ்ய பத்ரின்னு சொல்ல பார்ப்போம், அப்படின்னா வருங்காலத்துக்கு பத்ரி அதுவாத்தான் இருக்கும். ஏன்னா இந்த பத்ரி போக முடியாதபடி ஆயிடும், நரநாராயண பர்வத்தங்களுக்குள்ளே நாராயண பர்வத்தமும் நரபர்வத்தமும் ரெண்டும் ஒன்னா இணைஞ்சிடும், அது ஒன்னா தான் இருந்தது. இருந்தப்புறம் வாரணம் கொணர்ந்த கங்கையின் கரமேல்னு சொன்ன போலே ஆன அதை ஓங்கி குத்தி குத்தி ரெண்டா பிளந்துதான் அலகநந்தாவை ஓடவே விட்டது. ஆனா இப்ப இந்த பெருமானுடைய கை எப்ப இச்சு விழுந்துடுமோ அப்போதோட ரெண்டும் கூடிவிடும், அப்புறம் மேல போய் சேவிக்க மாட்டோம், கீழே தான் சேவித்துக் கொள்ள வேண்டும் என்னும் காணப்படுகிறது, இருக்கட்டும். இப்ப முதல் 10 2 திருமொழி ரொம்ப ஆச்சரியமான 10 பாசுரங்கள். வாலிமாவலம்னு தொடங்குகிற பாசுரம், இதுக்கு அவதாரிகை சாதிக்கக்கூடிய பெரியவாச்சான் பிள்ளை உலகான கருத்து சொல்லுகிறார். கீழே 10 பாசுரங்கள் நான் கண்டுகொண்டே நாராயணாவென்னும் நாமம்னு வந்தது. எப்பவும் கீழேன்னு சொன்னா இதுக்கு முன்னாடி ஞாபகம் வச்சுக்கோ, சட்டி நம்ம கீழே 10னா எதை கீழே 10ன்றார், இதுக்கு முன்னாடி சொல்றது மேலேன்னு சொன்னா இதுக்கு மேல சொல்லியிருக்கிறதுன்னு அர்த்தம். இதுக்கு கீழ் 10 பாசுரங்களில் நாராயண நாமத்தை சொன்னால் நாராயணன்னு பெருமாளுக்கு பேர் வந்தது என்ன அதனால தெரிஞ்சுக்கலாம், அந்தர்யாமி ஏஷ நாராயணன்னு சொல்றோம், அந்தர்யாமியாகத்தான் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார். அவர் எதுக்கு இங்க வந்திருக்கார், நாராயணன் பரவாசுதேவன் வைகுண்டத்தில் தானே இருப்பார், அங்கிருந்து ஏன் இங்க வந்திருக்காருனால் ஒரு தன் உழவு செய்யும் போது பயிரை ஜாகிரதையா பாதுகாக்கணும்னால் உழவு தலையிலே களத்து மேட்டிலே பரன் கட்டி கொண்டு இருக்க வேண்டும், இருந்தால்தான் மகசூல் பார்க்க முடியும். அப்படி இல்லைன்னா யாராரு எவ்வளவு எடுத்து போயிடுவாங்கன்னு தெரியாது. அதே போல
இந்த இடத்துல உழவு செய்கிறவர் பெருமாள், பத்தி உழவன். அவருக்கு இப்ப கடைசியா கதிர் இருக்க போற தருணம். இந்த ஜீவாத்மாவை பார்த்து கொத்து கொத்தா எடுத்துட்டு வைகுந்தத்துக்கு போகணும். அதுக்கு அவர் வைகுந்தத்திலேயே இருந்துட்டு களத்து மேட்ல இவெல்லாம் வளர்ந்து வருவோம்னு காத்திருந்தால் யாரான் ஒருத்தர் திடீர்னு வந்து இப்போ இந்த இடத்துல ரொம்ப அழகான ஒரு வஸ்து 10 லட்சம் ரூபா பொருமானமா ஆறு இப்ப விட்டுட்டு எழுந்து வரிடோ, உங்களுக்கு உடனே பறிச்சு கொடுக்கறோம்னா போய் வாங்கிக்க போயிட்டோம்னா கேக்கறவா போக மாட்டா, உபன்யாசகர் போயிட்டார்னா போலாமல்லியோ. அதனால எதையான ஒண்ண சொல்லி நம்ம மனசை அப்படி இப்படி ஆக்கி மாயையா அபகிருத ஜானான்னு கண்ணன் சொன்னாரோ இல்லையோ, அந்த மாதிரி எங்கயானு போயிருத்துன்னா என்ன பண்றதுங்கிறதுக்காகத்தான் இவன் அசைய ஒட்டாம இருக்க களத்து மேட்ல பரன் கட்டிட்டு இருக்கார். எங்கே அந்தரியாமியா நமக்கு உள்ள வந்து எதற்காக உறைந்திருக்கிறார், எங்கோ இருந்துட்டு இவன் வருவான்னு பார்த்தா சந்தேகமா போயிடும். அதனால உள்ளேயே பரன் கட்டின்னு உட்காண்டுவோம். இது இன்னைக்கு நேற்று இல்ல, ரொம்ப நாளா எழுந்து ஓடியிருக்கிறாரோ இல்லையோ. அதைத்தான் இங்க பெரியவாச்சாரத்தை சாதிக்கும் போது பெருமாளோ சுவாமியா இருக்கார், அனைவருக்கும் சுவாமி, பயிர் தலையிலே பரன் கட்டி வைத்திருக்குமா போல இங்க உள்ள வந்து எழுந்துள்ளார். உட்கார்ந்து இருக்கிற எல்லாருக்குமே இருக்கார். ஆனா பாக்கிய சம்ஸ்லேஷமானால் மனசுக்குள்ள எழுந்துள்ளிருக்காரே தவிர வெளியில அவரை பார்க்கணும், எத்தனை அழகா எழுந்திருக்காருங்கிறது தெரிஞ்சுக்கணும், திருவடியை தொடணும், துளசி மாலையை சமர்ப்பிக்கணும், துளசியை கொடுத்து அதை ரெண்டு வாயார நாமங்களை சொல்லி போட்டு அர்ச்சனை பண்ணம்னால் அதுக்கெல்லாம் அந்தரியாமி பெருமாட்ட பண்ண முடியாது இல்லையோ. அதற்காக அந்தரியாமியா உள்ள இருக்கிறவர் பார்க்கணும்னு ஆசை வந்தால் அர்ச்சாவதார திருத்தலங்கள்ல சேவை சாதிக்கிறார். அப்படி முதல் திபதேசத்திலே திருமங்கையாழ்வாருக்கு சேவை சாதிச்சது திருப்பிரிதியில். அப்படின்னா வியாக்கியான அவதாரிக்கையே தொடங்குது. அப்ப திருப்பிரிதிங்கிறதுக்கு என்ன சங்கதி சொல்லியிருக்கார்னால், நான் கண்டுகொண்டேன் நாராயணாவென்னும் நாமம்னு சொல்லிட்டார். நாராயணன் சொன்னாலே சர்வஸ்வாமின்னு அர்த்தம், நாராயணன்னாலே அந்தரியாமின்னு பொருள் கிடைச்சிரும். அந்தரியாமியா ஏன் இருக்கார்னால் களத்து மேட்டுல பயிரை ஜாகிரதையா பார்த்துக்கணுங்கிறதுக்காக வந்திருக்கிறார். ஆனால் அதுக்கு தாண்டி வெளியில சேவிக்கணும்னு ஆசை வைத்தவனா இருந்தா என்ன பண்ணுவார்னால் அர்ச்சாவதார ரூபத்துல வந்துடுறார். அப்படி திருவங்கியாழ்வாருக்கு வந்த இடங்கள் பல, அதில் முதலிடம் திருப்பிரிதி, அதைத்தான் பாடுவதற்கு தொடங்குகிறார். இப்படின்னு அவதாரிக்க சங்கதி பார்க்கணுமோ இல்லையோ, எதற்காக திடுதுப்பு இந்த பெருமாள் வந்தான்னு அந்த விஷயத்தை கூறினார். அதை இன்னொன்னு சொல்றார், அம்பினால் அரக்கர் வெறுக்கரை நெருக்கி நான் கண்டுகொண்டேன், உயர் நான் கண்டுகொண்டேன் நாராயணாவென்னும் நாமம் என்னும் கீழ்பத்து போஷரங்களில் அம்பினாலே அரக்கர்களை அழித்தான்னு ராமாவதாரம் பிரஸ்துதம். எப்ப ராமாவதாரத்தை பாடினாரோ அந்த ராமனா சேவிக்கலாமான்னு ஆசை பொருள். இல்ல நேத்திக்கு தான் ராமனா தேவப்பிரயாகரை சேவிச்சோமே, சேவிச்சோம், பெரியாழ்வார் கண்ணால சேவிச்சோம், அது திருமங்கையாழ்வார் கண்கள் அல்லவே. இப்பதான் திருமங்கையாழ்வார் பாடுறதுக்கு ஆரம்பிக்கிறார், இவருக்கு ராமநாத் தான் சேவை சாதிச்சிருக்கார். அதனாலதான் முதல் பாட்டு வாலியை ஓர் அம்பாலே முடித்த ராமனை வணங்கினேன் என்று தொடங்கு. இப்ப இது ரெண்டாவது சங்கத்தையும் பார்த்துட்டோம். எல்லாரும் கண்ணுக்கு விஷயமா அனுபவிக்கணும்னால் அச்சே ஆசைப்பட வேண்டியதுதான். யோகத்துக்கு விஷயமா இருக்கலாம்னால் அந்தரியாமி இருப்பார். ஆனா அந்த அளவுக்கு இன்னும் யோகம் கைவராதபடியாலே அந்தரியாமியை பத்தி பெரிய புத்தகங்களும் நமக்கு கிடைக்கிறது இல்ல, நிறைய செய்திகளும் கிடைக்கிறது இல்ல. செய்தி சொல்லிட்டாலும் நம்மால் அனுபவிக்க முடியுமாங்கிறது தெரியாது. அவதாரத்துக்கு ஒரு 500 பாட்டு கிடைக்கும்னு வச்சுங்க, அந்தரியாமித்துவத்துக்கு 5 பாட்டு கிடைக்கும், அவ்வளவுதான் பாட்டே கிடைக்கும் எங்கேயா இருந்தாலும். ஏன் அதை அவ்வளவு குறைச்சலா சொல்லியிருக்காருன்னா, நமக்கு எல்லாம் நிறைய கொடுக்கறது எத்தே சட்டுன்னு எதை சாப்பிட முடியுமோ அதை சாப்பிடுவோம். ஏன் காய்கறியா சாப்பிடக்கூடாதா, பழமா சாப்பிடக்கூடாதான்னால் மென்னு முழுங்கணும் இல்லையா, அது நேரம் பிடிக்குமா, ஏதாவது ஒண்ணு அப்படியே உள்ள போகுமா, முழுங்கிடலாமான்னு நினைச்சிருக்கோம். ஆனா அப்படியே உள்ள போய் முழுங்கறது எல்லாம் நல்லது பண்ணுமாங்கிறது தெரியாது. மெதுவா இருந்தா நல்லது பண்ணும், சிரமப்பட்டா நல்லது பண்ணும். அதே மாதிரி உள்ள இருக்கிற அந்தரியாமி பெருமாளை சேவிக்கணும்னா கொஞ்சம் சிரமப்படணும், அதை பார்த்து பார்த்து உள்ள இருக்கிறவர் எப்படிங்கிறத வெளிக்கொணர்ந்து சேவிக்கணும். ஆனா அதே நேரம் வந்தோம், கதவு கூட பரவாயில்ல சுவாமி, ரெண்டு பக்கம் கதவு வச்சிருக்கா, மூணாம் பக்கம் இருக்குப்போ, ஒரு 10 பேர் இப்படி போனா ஒரு 10 பேர் இப்படி போவோம், ஏன்னா இங்க நிக்கணும்னு தான் நம்ம கட்டம், அது முடியாது. இப்போ 3 பக்கம் கதவு வச்சிருக்கு, எல்லாம் வேகமா உள்ள போனோம், அதே நிமிஷத்துல சேவிச்சோம், வெள்ள வந்து உட்காந்துருவோம். இந்த பெருமாளை சேவிக்கிறதுக்கு 5 மணி நேரம் காத்தாலேன்னு வந்துடே, வந்தவர்கள் ஒரு 50 நிமிஷம் உள்ள கூடாதான், இல்ல அடுத்த வாளுக்கு விட்டு கொடுக்கணுங்கிற ஆசைதான். அதுக்காகத்தான் நாங்க போயிட்டு 5-7 நிமிஷம் சேவிச்சுட்டு வெளியில வந்துருவோம். ஆனா வெள்ள வந்தவர்களுக்கு அப்புறம் சேவிச்சுடாங்க, அடுத்து நடுவோம், அடுத்துன்னு அவ்வளவுதான், 5 நிமிஷம் சேவிக்கிறதுக்கு தான் இவ்வளவு தூரம் வந்தோம்னா, அதுக்குள்ள அந்த பெருமாள் நம்மளை குடிச்சுக்கணும். இது போட்டி சவால்லாம் அவருக்கு, போ நமக்கு ஒண்ணு இல்ல, இவ்வளவு தூரம் வரவழைச்சாச்சு, வந்துட்டு யாரு முன்னாடி வந்து நிக்கிறாளோ சட்டுன்னு குடிச்சுக்க வேண்டியதான் போ. ஏன்னா பெருமாள் திருவாராதனம் பண்ணி அபிஷேகம் பண்றவங்க அபிஷேகம் பண்றதுக்காக கண்டரோட பண்ண சேவை எத்தனை மூர்த்தி வச்சிருக்கோமோ அத்தனை நிமிஷமாவது கை காட்டுறமா. சரிங்க, ஒரு 12 சால கிராமம் வச்சிருக்கீங்கன்னா ரொம்ப வசதியா சொல்லுவா, எங்க இல்லத்துல நாங்க 12 சால கிராமூர்த்தி ஒரு க்ஷேத்திரம்னு கணக்கு, அதனால அவ எல்லாரையும் நாங்க வச்சிருந்துருக்கோம். சரி, அப்ப திருவாராதனை எத்தனை நாள் பண்றேன்னு கேட்டு பாருங்க, 20 நிமிஷம் பண்றேன்வா. கலிக கண்டோல பண்றது எத்தனை நாள்னால் அதற்குள்ள என்ன பண்ணுவோம், 2 நிமிஷம் பண்ணுவோமா? அப்ப 2 நிமிஷத்தை நீங்க 12 வதுக்கணும். ஏன்னா ஒரு பெருமாள் சாப்பிடறதுக்கு அவ்வளவு நேரம் நேரம் ஒரே எதிரியா 12 இலை போட்டு நம்ம சாப்பாடு போட்டு போறோமா? அப்ப அவருக்கு கை காமிக்கிற வேகத்தில் அவர் அந்த வேகத்துல குடிச்சிடணும். அது என்னத்தை நாம சமர்ப்பிக்கிறோமோ அது வெறும் சாப்பாட்டுல மட்டும் இல்ல, இப்போ நம்மளையும் அப்படி அவர் குடிச்சிருந்தாதான் உண்டு. அத்தனை வேகமா முன்னாடி வந்து நிக்கிறோம், சேவிச்சோம், பருப்பு போட்டோம், அதுக்காகத்தான் அவர் காத்துட்டு இருக்கார் போட்டுருக்கு. அப்ப கீழ்பதிகத்திலே இந்த பதிகத்துக்கு வரும்போது ராமனாக சேவித்தேன், அந்த ராமனே தான் இப்போது எனக்கு இந்த இடத்துல இப்படி சேவை சாதிச்சிருக்கார். கண்ணுக்கு விஷயமாகணும்னால் ஏற்கனவே உள்ளே உள்ளத்துக்கு விஷயமா இருந்தார், ஞானத்துக்கு விஷயமா இருந்தார், இப்பதான் கண்களுக்கு விஷயமா இருக்கார். ஞான கண்ணுக்கு விஷயமாறுதுன்னா அந்தரியாமியா இருந்தே பண்ணிடுவார், ஆனா ஊனக்கண்ணுக்கு விஷயமாகணும்னா அர்ச்சாவதாரத்தில் இருந்தா தான் பண்றதுக்கு முடியும். அதனாலதான் இங்க பெருமாள் சேவை சாதித்தாருங்கிறது ரொம்ப ஆச்சரியமான சங்கதி. இனி பாசுரம் பார்ப்போம். வாலிமாவல துருவன துடல் கெடா வரிசில வளவித்து அந்நேலனாறு தன் தடம் பொழில் இடம்பெற இருந்த நல்லிமயத்துள் ஆலிமாமுகில் அதிர்தர அறுவரை அகடுர முகடேறி பீலிமாமையில் நடஞ்செய்யின் தடஞ்சுவனை பிரிதி சென்ற நெஞ்சே நெஞ்சே பிரிதியை சென்று அடை. நீ பிரிதிக்கு போ. இந்த பாட்டு ஒவ்வொரு பாட்டிலையும் பிரிதி சென்றடை பிரிதி சென்றடைங்கிறதுனாலே ரொம்ப தூரம் வரணுங்கிறது மட்டும் தெரியுது. ஏன்னா போறத பத்தி எவ்வளவு அவருக்கு இருக்கிற ஆடல் மாவுக்கு ஆற்றலுக்கு சொடுக்கினா போயிடும். 10 பாட்டு சென்றடைங்கிற அளவுக்கு அழுத்திருப்பவர் நினைச்ச மார்க்கத்துல போயிடுவரேனால் போயிருப்பா ரொம்ப தூரம் இருக்கு போடும். அதனாலதான் சென்றடை நெஞ்சேனே நெஞ்சுக்கு குறிப்பிடுகிறார். வாலி மா வளர்த்து ஒருவனது உடல் கெடார், ஒருவனது உடல் கெடா வாலியை ராமன் முடிக்கிறார். அதான் தொடக்கம். இப்போ வாலிமாவளத்து பெரிய பலம் பொருந்தியவனான வாலி, அவன் ஒருவன் அத்விதீயன், அவனுக்கு நிகராக மற்றொருத்தன் இல்லை. ஏனெனில் ராமனோடே பொருது அவனுடைய சக்தி கூட பாதி எடுத்து நடுவரோ என்ன இருக்கிற அளவுக்கு அவனுக்கு இருக்கிற சக்தி. ராவணன் ஒண்ணுமே இல்லையே தோத்து போயிட்டான். பல இடங்கள்ல நம்ம பார்த்துருக்கோம், ராமனிடத்துல பரசுராமர் தோத்தார், பரசுராமனிடத்துல கார்த்தவீரியன் தோத்துட்டார், கார்த்தவீரியன் இடத்துல ராவணன் தோற்றார். அவ்வளவு தூரம் கீழே ராவணன் இந்த வாலியன் இடத்துல அவ்வளவு தூரம் தோத்துருக்கார். ராவணன் எவ்வளவு பெரியவன், அவன் வாலியன் இடத்துல நிமிஷத்துல தோத்துருக்கான். அந்த வாலிய ஒரே அம்பால முடிக்கணும்னால் அப்ப அந்த வில்லுக்கு என்ன ஆற்றல் இருக்கணும். அதனாலதான் வாலி மாவலத்து ஒருவனதுடல் கெட சக்கரசாப நிதே சாப்பே கிரகித்வா சத்ரு நாசனேன்னு உதாகரிக்கிறார் வியாக்கியானத்தில். ராமன் கையில் வில் பிடித்து நிற்கிறார், வாலி அடிபட்டு கீழே விழுந்து விட்டான். வாலி விழுந்தது ஒரு பக்கம்னால் பக்கத்துல ராமன் நிற்கிற தோரணை என்னவா இருக்கு தெரியுமோ, அத காமிச்சதுலயே வாலி விழுந்திருப்பான். அம்புபட்டு விழுந்தானாங்கிறது தெரியாது, ஆனா ராமன் வில்லோடு நின்ற தோரணை இருக்கோ இல்லையோ அதை பார்த்தே விழுந்திருப்பான். வரிசிலை வளவித்து அழகான சிலை வரிகளோட கூடின வில், அந்த வில்லை வளைத்து ஆலிகந்த விவாதாசம் அவட்டவ்ய மகத்தனுன்னு சொல்லுவார்கள். நீண்ட வில்லை தனு நெடுந்தரையில் ஊன்றின்னு கம்பர் கொடுத்திருக்கிறார். அந்த வில்ல பூமியில ஊன்னி நிற்கிற நிலைய செவித்தாலே கோதண்டராமர் பட்டாபிஷேக ராமர் அப்படி கல்யாண ராமன் என் இந்த ராமனை சொல்லச்சே நின்ன திருக்கோலத்துல வில்லோட எவ்வளவு நல்லா இருக்கார். ஒரு வடுவூர்ல போய் சேவிக்கிறோம், தில்லவளாகத்துல போய் சேவிக்கிறோம், எங்கேயும் ராமன் அழகு. ராமனை ஒருவேளை வில்ல கழட்டி வச்சுட்டோம், திருமஞ்சனத்துக்காக வில்ல கலைஞ்சிருக்காளாம், நீங்க சேவிங்கோன்னு சொன்னால் வாசலே நின்றுப்போம். இன்னும் அலங்கார ஆலையா பெருமானை சாத்துப்படி சாத்தலையா இல்ல சாத்தியாச்சு வாங்கோன்னாலும் இல்ல வில்லே காணும், சாத்து நீர்னா உள்ள வந்து சேவிக்கிறோம். ராமன் வேணுமா வில்லு வேணுமானால் வில்லோட ராமன் வேணும். அப்படி இருந்தாதான் நாங்க சேவிக்கிறதுக்கு வருவோம். அப்ப வில்லுன்னு சொன்னாத்தான் ராமனுக்கு அடையாளமே. அவருக்கு எத்தனையோ சிவபதித்தம் ஜெகத்காரணத்தம்னா இருக்கு தர்மங்கள்லாம், ஆனா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வில்லை பிடித்த ராமன். அதனாலதான் வில்லை வரிசையில வளவித்து அன்று ஏலனாறு தன் தடம் பொழில் இடம்பெற வளைத்தார். அன்று அந்த காலத்தே ஏலனாறு நாறு மனம் மனம் வீசுகிற ஏலக்காய் மனம் வீசுகிற ஏலநாறு. இன்னைக்கு நம்மோட வந்த ஒரு சுவாமி பெங்களூர்ல இருந்து வந்தார், அவர் நீண்ட ஏலக்காய் மாலை பண்ணிட்டு வந்து இந்த பெருமாளை சமைச்சா இருக்கும். ஏன்னு கேட்டேன், ஏன்னா ஆழ்வார் ஏலநாறுன்னு பாடியிருக்கார், அதனால ஏலக்காய் மாலை கொண்டு சமர்ப்பிக்கலாம். பாட்டை பார்த்தோம்னு சமைச்சிருக்கார். ஏலநாறு தன் தடம் பொழில் இடம் பெற ஏலம் ஏலம்ங்கிறது வாசனை, ஏலக்காய் வாசனை. அது இந்த ஊர்ல உண்டான்னு கேட்டுக்கிறார் வியாக்கியானத்துல கேட்டுண்டு, இல்ல இந்த ஊர்ல கிடையாது. பின்ன எங்கிருந்து உண்டு, ராமன் தானே அயோத்திக்கு அதிபதியான ராமன் இப்ப இந்த ஊருக்கு வந்திருக்கார், ஏதோ ஒரு காரணமா வந்திருக்காருன்னு வச்சுக்கோ. அயோத்தியா நகரத்துக்கு அதிபதியா இருக்கிறவர் இங்க வந்தார். அங்க ஏலக்காய் உண்டா இல்லையா? அங்க பச்சைக்கல் பூரம் ஏலக்காய் கொங்கோப்பு கிராம் பெரிய சக்கரவர்த்தி இல்லையா? அப்ப அது எல்லாமே இங்க இருக்கும். அந்த வாசனை இந்த இடத்துல ராமனுக்கு வருதான். அதனாலதான் அன்று ஏலனாறு, அங்க இருந்த அன்றிருந்த அயோத்தியா வாசனை, அந்த ஏலக்காய் இந்த இடத்துல வாசனை வர தன் தடம் பொடி நிடம் பெற, தன் தடம் அழகாக பெருத்திருக்கக்கூடிய பூந்தோட்டங்கள் பொழில் அது இடம் பெற அவ்விடத்தில் வந்து அமர்ந்தார். ஆனா இந்த இடத்துல அமர்ந்தார்னு பெரியவாச்சன் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். ராமன் அமர்ந்தார்னு சொல்லியிருக்கார். சொல்லும் போதே அமர்ந்த அழகிலேயே ஜெயித்து விடுகிறாராம். வில்ல பிடித்த அழகலை ஜெயிப்பாருங்கிறது முதல் வரி. உட்கார்ந்த அழக காட்டியே ஜெயிச்சிருவார். இப்ப நாம சாதாரணமா எல்லாத்தையும் பண்ணி பண்ணித்தான் ஜெயிக்கணும்னா முடியாது. இப்ப உங்க குழந்தை விலை கூட இது எதுக்காக நம்ம பண்ணோம் இப்படின்னு கேட்கிறாள்னு வச்சுக்கோங்களேன். காரண காரியங்கள்லாம் விளக்கிட்டு இருக்கலாம், இதனால பண்ணுங்க இதனால பண்ணுங்கட்டு, அதெல்லாம் இல்ல. அவசரம் ஏதோ ஒண்ணு, இப்ப ஒரு மேடையில ஆரோ நின்றுருக்கா பாடி காட்டுன்னு சொல்ல போறோம். நான் எதுக்கா அதை பாடணும்? நான் பாடணும் இல்ல, நேத்தி கிட்ட நீ சொல்லி கூண்டு வரவே இல்லை, நான் எதுக்கா பாடணும் அப்படின்னு சொல்லும் போது, இன்னத்துக்காக நீ பாடணும், இவர்கள்லாம் வந்திருக்கா அதனால நீ பாடணும், பாடலைன்னா நமக்கு பேர் கெட்டுப்படும், இதெல்லாம் இங்க சொல்ல முடியுமா? அதெல்லாம் பண்ணலாம், பண்ணிட்டு மெதுவா அதனுடைய புத்தியை மாத்தலாமே தவிர அப்படி எல்லாம் இல்லாம நான் உனக்கு அப்பா பண்றியா அப்படின்னு பண்ணணுமோ இல்லையோ, அதுதான் சட்டுன்னு வேலை நடக்கும். அத போல ராமன் கையில வில்ல பிடிச்சிருந்து ஜெயிக்கிறதெல்லாம் அப்புறம், அவர் அமர்ந்த திருக்கோலத்தில் நான் தான் ராஜா ராமன் சொன்னா எல்லாரும் கேட்கணும். அப்ப அந்த உட்கார்ந்த தோரணை இருக்குங்கிற பாருங்க, அந்த தோரணிலேயே ஜெயிச்சுடுறார். இருந்த நல்லிமயத்துள் தடம் பொடி இடம்பெற, இருந்த நல்லிமயத்துள் எவ்வளவு பெரிய ஹிமாச்சலம், அந்த ஹிமாச்சலத்துக்கு உள்ளே அப்படின்னா, ஏற்கனவே வில்லு பிடிச்சிருந்தார் அழகுன்னு பார்த்தோம், வாரிய முடித்தார் விரோதிய முடித்தார்னு பார்த்தோம். ஒருவேளை நம்ம விரோதிகளை ராமன் அழிக்கவே இல்லை, வில்லோட இல்லவே இல்லை அப்படின்னா விட்டுடலாமா? ராமர் வேணுமா வேண்டாமன்னால் இல்ல, இந்த ஹிமாச்சலத்துல இருக்கிற அழகுக்கு அதெல்லாம் இல்லாட்டா கூட வந்து சேவிக்கலாங்கிறார். இருந்த நல்லிமயத்துள் ஹிமாச்சலத்துக்கு என்ன நன்மைனால், கீழே சொல்லப்பட்ட எதுவுமே ராமனிடத்துல இல்லைன்னா கூட இங்க வந்து இடத்துக்குன்னு சேவிக்கலாம் தான், அப்பேற்பட்ட அழகு. அதனால இருந்த நல்லிமயத்துள் ஏன் இந்த இமாச்சலத்துக்கு நல்லன்னு சொல்லுகிறார்? இங்குதான் ஓய்வு எடுக்கிறதுக்கு வந்திருக்காராம். ஏற்கனவே அயோத்தியிலே வேலை ஜாஸ்தி சொன்ன, எப்ப பார்த்தாலும் யாரானு வந்து ராஜாக்கள் சந்திக்க வந்துட்டே இருக்கா. காட்டுல நன்னத்தன இருந்தது, அப்ப எப்ப ராவணனோ எப்ப ராவணனோனு பயம், அதனால காட்டுல இருக்கிறதுக்கு முடியல. அதுலயும் இருந்துட்டே இருந்துச்சு, தனஸ்தானத்துல தூக்கின்னு போயிட்டார். ராமராவண யுத்தம் முடிந்து ராவணன் வாண்டு போய் பிராட்டியோட ஆனந்தமா சுகமா இருக்கிறதுக்கு வந்து சேர்ந்த ஊர். அதனால் வேலை முடிஞ்சு போச்சு பாருங்க, நல்லிமயம். இந்த இடத்துலதான் வேலை இல்லாத ராமன் இருக்காராம். அதனால ஊர் நல்லதுங்கிற ஓய்வு எடுத்தா எல்லாருக்குமே திருப்தியா இருக்கும் இல்லையா? இப்ப வேலை செய்யணும்னா யாருக்கு இப்ப கவலை? என்னைய பத்தி 9ஆம் தேதி காலத்தால வேலைக்கு போனோமா இல்லையா? இப்ப எல்லாருக்கும் கவலை அதுதான். 8ஆம் தேதி ராத்திரி தில்லியில கொண்டு போய் விட்டுடுவா, அப்புறம் வண்டி ஏறணும், அது கூட உதவுதரான்னு ஏதோ போயிடுவோம்னு வச்சுக்கோங்க. அங்க போன பிற்பாடு வேலைக்கு போனோம்னு வச்சே, இங்க வரும்போது இது கட்டமா இருக்கும் போலிருக்கே கட்டமா இருக்கும் போலிருக்கேன்னு, ஆனா அங்க போகிறச்சே இனிமே வேலைக்கு போகணுமா அப்படின்னு இந்த பழைய படிக்க எல்லாம் புடிச்சோட போறதுன்னு தோன்றது இல்லையா? இந்த கட்டமே இல்லாத ராமன் எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சு. வேலை முடிஞ்சதுன்னா வெறும் ராவணவதம் இல்ல, தேவர்கள் பிரார்த்தனை கிணங்க அவர்கள் சரணாகதிக்கு வேண்டியதை செஞ்சுட்டோம், வேலை ஆயிடுத்து. அதனால அப்படி ஓய்வா வந்திருக்கிறதுனாலே நல்லிமயத்தும், அதனாலதான் இமாச்சலத்துக்கு நன்மை. அயோத்திக்கு அந்த நன்மை இல்லையானால் சக்கரவர்த்தி வேலை, ஜனஸ்தானத்துக்கு இல்லையோ தூக்கிட்டே போயிட்டான், சிவரை எங்கேயாவது கடற்கரைக்கு இல்லையோ எப்ப அணகட்டுவோம் அணகட்டுவோம் வேலை, லங்கையில இல்லையோ சண்டையே வேலை. அப்ப அந்த எந்த இடத்துக்கு ஒத்து வராது? ஹிமாச்சலத்துல இங்க எழுந்தொழி இருக்கிறதா வேலையே இல்லை. வினை அறுத்தபடியால் ஏன்னா இனிமே அவருக்கு ஒண்ணு செய்யறதுக்கு இல்ல. ஆலிமாமுகில் அதிர்தர அறுவரை அகடுர முகடையறி பீலிமாமையில் நடஞ்செயின் தடஞ்சுனை பிரிதிசன் நடனெஞ்சே. ஒவ்வொரு பாட்டிலையும் ஒரு பாதி பாட்டு இந்த ஊர்னுடைய இயற்கை வர்ணனை, எவ்வளவு அழகா இருக்கு, சுத்தி இருக்கிறதெல்லாம் எப்படி இருக்குன்னு இதெல்லாம் பாக்குறது கூட நழி கிடையாது. எங்கேயா இருந்தாலும் ஒரு சொட்டு பனி சொட்டுறதுன்னு நின்று பாக்குறோமா? அதுக்கு எத்தனை கவிஞர்கள் 10-10 பாட்டு எழுதியிருப்பா, ஆனா அந்த 10 பாட்டை மனப்பாடம் பண்ணி எழுதியிருந்தாதான் 8வதே தாண்டினோம். அவ அதெல்லாம் என்ன எழுதினாலோ அதை மனப்பாடம் பண்ணி எழுதி பார்த்தனாக்க அதுலதான் சுவாமி சரியா மதிப்பெண் வாங்கலாம். 10க்கு 9 போட்டுருவா 10 போட்டுருவா எழுதுறதுக்கெல்லாம் அர்த்தத்துக்கெல்லாம் சொல்லுவாடா தெரியாது இப்போ. அதனால வேண்டாம், பாசுர சேவாக்காரம் பண்ணால் இப்படித்தானே பண்ணியானோம், மாத்த முடியாது இல்லையோ? அதே இந்த சேவையில என்ன பண்ணிடும், அது உபன்யாசம்னால் 10 பேர் 10 மாதிரி சொல்லுவாரு இல்லையோ? அப்ப இதுன்னா 10 போட்டுருவா, அது 1 வரும் 2 வரும் 8 வரும் 10 வரும். அதனால அதை மனப்பாடம் பண்ணி சொல்லி அதுல மதிப்பெண் வாங்கியிருக்குமா? அது அன்னிலேருந்து வளர்த்த வச்சிருக்கோம். அது அந்த பாட்டு இப்ப அந்த இயற்கை வரணும் ஏதாவது பாக்கணுமா இருந்தால் நிக்கிறதுக்கு முடியல, அவசரத்தில் ஏறி உட்காடுறோம். இன்னைக்கு அநேகமா வரும்போது அப்படியே இடது பக்கம் ஓடிண்டே வந்த கங்கையை பார்த்து வந்திருப்பீன்னு நினைக்கிறேன். நம்முடைய தாய் போலே திடீர்னு ரொம்ப ஆழம் சட்டன் ஏதோ பாதி தூரம் வராப்புல இருக்கும், கிட்டக்க பாத்து வராப்புல இருக்கும், பத்தடி தாண்டறதுக்குள்ள மறுபடியும் அதல பாத்தாளத்துக்கு போயிட்ட மாதிரி இருக்கும். ஒரு வெள்ளி சரிகை ஆட்டம், இதுவும் சாயங்காலம் ஒரு 6:30 வேலைக்கு நீங்க பாத்துன்னு வச்சுக்கோங்க. அப்ப வெறும் அந்த சந்திரன் சூரியன் மறைஞ்சிருப்பார், சந்திர ஒளி அடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கும். அப்ப ஒரு வெள்ளி கோடு கூடவே வரா போலதான் இருக்கும். பார்க்கறதுக்கு நம்ம கொஞ்சம் நேரம் வேணும், நிக்கணும், அது தூங்காம இருக்கணும், எவ்வளவோ கட்டங்கள்லாம் இருக்கு. ஆனா ஆலி மாமுகில் அதிர் தர அறுவரை, ஆலி மாமுகில் பெரிய முகில் கணங்கள்னா மேகக்கணங்கள், ஆலி மாமுகில் தண்ணீரை தனக்குள்ளே அடக்கி கொண்டிருக்கிற முகில் கூட்டங்கள், அதிர் தர குடு குடு குடுன்னு சத்தம் போடுறது, அறுவரை நீண்ட மலை, அதிர் தர அறுவரை அகடுர முகடேரி, அகடுர முகடேரி. ரெண்டு விஷயம், மயில்கள் ஆட போறது, மேகங்கள் இறங்கி வர்றது, ரெண்டுத்துக்கும் அப்படியே வயற்று பக்கம் கொஞ்சம் சொறி ஏதோ அப்படி அரிக்கிறது போல. அதனால இந்த இடத்துல முகடு இருக்கா, மேகங்கள் வந்து தங்களுடைய அகடுன்றத அடிவயர், அகடுர முகடேரி அடிவயர் இதுல வந்து தங்கி அதனால சொரிஞ்சுக்கிறதுக்கு அப்படியே நமக்கு அரிச்சதுன்னா அது சொரிஞ்சிட்டு போற மாதிரி அழுத்தின்னு போறதான். அப்படி மேகங்கள் போகும். ஏன் மயில்கள்லாம் ஆடுறதே போகாதானால் மயில் ஏற அளவுக்கு எல்லாம் முகடு இல்லைன்னா மயிலால ஓரளவுக்கு ஏற முடியும், அது எவ்வளவு உயரத்துல இருக்கு. ஆலி மாமுகில் அதிர் தர அது சத்தம் போடுறது. இந்த இடத்துல ரெண்டு நடக்கிறது, இப்போ ஒலியும் ஒளியும். அப்படின்னால் ஒலி பண்றது மேகம், ஒளி காட்சி காட்டுறது மயில். ஒருத்தர் பாடினத்தானே ஒருத்தர் ஆடணும், பெருமை நம்ம ஆடிட்டே இருந்தா பாடாட்டம் எப்படி ஆடுறது, அதுக்கு நட்டுறான் ஒருத்தர் தாளம் தட்டணும், அப்பதான் ஆடுறதுக்கே முடியும். இதுலயே ஆலி மாமுகில் அதிர் தர அறுவரை அகடர முகடேறிங்கிறத விட்டுடுங்க. ஆலி மாமுகில் அதிர் தர அதான் பாட்டு கச்சேரி, அதுக்கு ஆடணுமோ இல்லையோ பீலி மாமுகில் நடம் செய்யும். அப்ப ஆலி மாமுகில் அதிர் தர பீலி மாமுகில் நடம் செய்யும், அதுதான் இந்த திருப்பதி க்ஷேத்திரம் அதிர் தர. அப்படி மேகங்கள்லாம் சத்தமிடுறதே இங்க இருக்கிற பெருமாளுக்கு அது ரொம்ப பழைய ஞாபகத்தை கொடுக்காது. மாமியார் போட போறான்னா என்ன போட போயில்னு முதல்ல கேட்பா, சொல்றது வந்து நீங்க எது போட்டாலும் சரிடுவா, கேட்டுக்க வேண்டாமா, என்னதான் இருந்தாலும் என்ன போட்டுவிடனால் தங்கத்துல அட்டிக போடுறேன்னால் இல்ல நீங்க வந்து திருப்பிரிதி பாசரம் கேட்கல போட்டுருக்கு, அதனாலதான் நீங்க தங்கத்துல போடுறேன்னு சொல்லிட்டு தங்க பாறாங்கல்ல உடச்சு போட்டுட்டு மேலே இருந்து குறுக்க குறுக்க சின்ன சின்ன அருவியா வந்துட்டே இருக்கேன். நம்ம போற இடத்துல வந்தது இல்லையோ, அது அங்கங்க நிந்திரநீல கல்லு மணிகள்லாம் இருக்குமா, அதுல பார்த்து பார்த்து நல்லதா தேர்ந்து எடுத்துன்னு வந்து கீழே இந்த பாறாங்கல்ல உடச்சு போட்டிருந்தா அதுல வந்து பதித்து பெருமாளு கொண்டு திருவாபுரணம் சாத்துக்கிறேன். இது இத்தனை நான் அவருக்கு சொன்னேன். இப்போ அம்மாருக்கு சொல்லல, பிறங்கு மாமணி அருவியோடு இழிதரு பிரிதி சென் அட நெஞ்சே, அப்படிப்பட்ட பிரிதி சென்று அடைவாய் நெஞ்சே, ரொம்ப அழகான அர்த்தம். இதுக்கு இரண்டாம் பகுதிக்கு இன்னொரு கருத்து சொல்றார். பெருமான் இரண்டகசிவம் முடித்தார், குடலை எடுத்து மாலையாக போட்டுக் கொண்டார். அப்ப அந்த ருதிரம் அந்த ரத்தம் மேல பொழிச்சென்று ஓடி வந்தது இல்லையா, அதே போல மேலேந்து மழை வருஷமா வருதான், அங்கங்க அருவிகள்லாம் வந்து வருஷம், அது கீழே இருக்கிற தாத்துக்கள் எல்லாம் பட்டு அந்த தாத்து சகப்பாகி கொதிச்சுன்னு இந்த ஊர்ல வர ஆரம்பிக்கலாம். எப்படி இரண்டகசிவனுடைய உடல்ல இருந்து ரத்தம் கொதிச்சுன்னு வந்ததோ அதே போல மழை பொழிந்து தாத்துக்கள் எல்லாம் சகப்பாக கொழித்து வருகிறது. அந்த சகப்புக்கு அழகு தேக்கிறதுக்காகத்தான் இந்த ரத்தன கற்களையும் சேர்த்துவார்கள். 4 பாட்டு முடிந்தது. கரைசை மாக்கடல் கிடந்தவன் கனைகளல் அமரர்கள் தொழுதேத்த அரைசை மேகலை அரைசை மேகலை அலர் மகள் அவளுடன் அமர்ந்த நல்லிமயத்து வரைசை மாக்களிரு இளவெதிர் வளர் முளை அலைமிகு தேன் தோய்த்து பெரசவாரி தன் இளம்பிடி கருள் செய்யும் பிரிதி சென்னட நெஞ்சேர். கரைசை மாக்கடல், மாக்கடலுக்கு எது கரை, தனக்கு தானே கரை, கடலுக்கு யார் கரை வைக்க முடியும், ஆம் வேலையில சாகரம் அருள். அத போல அந்த கரை செய் மாக்கடல் கிடந்தவன், அந்த கடலிலே கிடந்த பகவான் கனை கடல் அமரர்கள் தொழுதேத்த பிரம்மாதி தேவர்கள் எல்லாம் வைகுந்தத்துக்கு போக முடியல, அந்த குறை தீர திருப்பார்கடல்ல வந்து தொழுது ஒவ்வொரு ஸ்தோத்திரம் பண்ண. அதே போல ஆழ்வாருடைய இழவு தீருவதற்காக இங்கு வந்தான்னு சொல்லவரா. எப்படி க்ஷீராப்திக்கு தேவர்களுடைய குறை நீக்கத்துக்கு போனாரோ ஆழ்வார் குறை நீக்க திருப்பிரிதிக்கு வந்தார். இங்கே அரைசை மேகலை அலர் மகள் அவளோடும் பக்கத்தில் இருக்கிற அலர் மகள் நாச்சியார் அவளுடைய மேகலை, மேகலைனா நாச்சியார் சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிற ஆடை வளமான புடவை, அரைசை திரு அறையிலே சாத்தி கொண்டிருக்கிற அலர் மகள் அவளுடன் அமர்ந்த நல் இமயத்து, அந்த பிராட்டியோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிற இமயத்திலே பிரம்மாதிகளுக்கு ரட்சணம் பண்ணுவதற்காக பெருமான் இருந்தார். அது திருப்பார்கடலிலே. ஆனா இங்கு திருவியக்குகளுக்கு கூட ரட்சிக்கத்துக்காக இங்கு வந்து சேர்ந்திருக்கார். அப்ப தேவர்களை ரட்சிக்க திருப்பார்கடலிலே, ஆனை குதிரை புலி சிங்கம் இதுகளை ரட்சிக்கத்துக்கு இந்த இடத்திலே. வரைசை மாக்களிரு, வரைசை மாக்களிரு இளவெதிர் வளர் முளை, மலைய போன்று இருக்கக்கூடிய யானைகள், அந்த யானை எல்லாம் இளவெதிர் வளர் முளை. இள எதிர், இளவெதிர்னா மூங்கில், வளர் முளை, அந்த மூங்கில் நல்லா வளர்ந்துருக்கு. அதனுடைய முனையில அப்படி குச்சம் வச்சாப்புற இருக்குமா, அதை தன்னுடைய பெண் யானைக்கு கொடுத்தா அதுக்கு பிடிக்காதான். அதனால முனைய உடைச்சிடுது. உடைச்சுட்டு பக்கத்துல தேன் கூடு கட்டி இருக்கு, அதுல தேன் இருக்கு, அதுல இந்த மூங்கியில கொண்டு போய் குத்துறது, குத்தி அதுல இருக்கிற தேனை எடுத்துனுட்டு பக்கத்துல இருக்கிற தன்னுடைய பிடிங்கிற பெண் யானைக்கு கொண்டு வந்து கொடுக்கறது. அருகிலே பிராட்டியோடு இருக்கும்போது, பரிமளவல்லி நாச்சியார் பக்கத்துல பிராட்டியோட எழுந்தோடி இருக்கும் போது எந்த முகிலா இருந்தாலும் சந்தோஷத்தை தான் கொடுக்கும். அப்ப ஆலிமா முகில் அகடுற முகடேரி, ஆலிமா முகில் அதிர்கர அறுவரை அகடுற முகடேரி, அது சத்தம் போடுறது. அது அப்படியே தன்னுடைய வயிறு அடி வயறு தேய்ச்சின்னு போய் சத்தத்தோட குடுகுடுத்துன்னு போறது. அது எவ்வளவு வசந்த சத்தமா இருக்குன்னா, மேகத்தினுடைய சத்தத்துக்கு எதான அர்த்தம் இருக்குமா, ஏதோ குடுகுடுன்னு சத்தம்னால் பெரிய அர்த்தம் இருக்கு. வைகுந்தத்துல நாம போன விற்பாடு அகம் அன்னம் அகம் அன்னம் அகம் அன்னம் என்ன, அங்க இருக்கிற முக்தர்கள் நித்த சூரிகள்லாம் பாடுவாடோ இல்லையோ, அவர்கள் எப்படி ஆனந்தமா அகம் அன்னம் அகம் அன்னம் அகம் அன்னம்னு பாடுறாடோ, இந்த மேகங்கள் போடுற சத்தமும் அந்த சத்தமாட்டம் தான் இருக்கும். அப்படின்னா இந்த ஊர்ல அச்சேதன ஒரு ஜட பொருள் மேகம், அது ஒண்ணு அர்த்தமே இல்லாத போடுற சத்தத்துக்கு வைகுந்தத்துல அகம் அன்னம் அகம் அன்னம்ங்கிற சாமவேதத்தை சமமா சொல்லுவோம். ஆனால் இந்த திவ்வதேசத்தில் இருக்கிற அச்சேதனத்துக்கும் அத்தனை ஏற்றம் உண்டு அப்படிங்கிறதுக்காக தான் அகம் அன்னம்னு சத்தம் எடுக்கிறதுங்கிறார்